எங்கெங்கயோ சுற்றி இருள அஞ்ஞானத்துல பாவத்தில் பாவ சேற்றில் விழுந்திருந்த எங்களுக்காக, உமக்கு சத்துருக்களா வாழ்ந்திருந்த எங்களுக்காக தேவரீர் சகல மகிமையும் நீர் விட்டு தேவனா தேவனுக்கு ஒப்பானவரா தேவனா நீர் இருந்து போதும் மனுஷ சாயலாகி சிலுவை பரியந்தும் உம்மை தாழ்த்துவதற்காக எங்களுக்காக பிறந்த உம்மை நாங்க இந்த பாட்டுல பாடுற மாதிரி நாங்க சாஷ்டாங்கம் செய்கிறோம். எங்க நாங்க இன்னைக்கு காலையில பார்த்த மாதிரி எல்லாத்துக்கும் நீர் பாத்திரர் ஆண்டவரே, எங்க உடல் பொருள் ஆவி எல்லாமே உமக்கு பிரதிஷ்ட பண்ணுவதற்கு தகுதியானவர் நீர். அது எல்லாத்தையும் உமக்கு கொடுக்கணும் எங்க நல்ல தேவனே. எங்களை ஆண்டு வருகிற தகப்பனே, எங்க வாழ்க்கையின் பொக்கிஷமா, எங்க வாழ்க்கையின் ஆனந்தமாக, இந்த உலகத்துல அநேக சில நேரங்களில் எதை நினைத்தாலும் தற்காலிகம் இல்லாத ஒரு வாழ்க்கை, உம்மை நினைக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், நீர் எங்களோடு இருக்கிற உம்முடைய பிரசன்னம் தருகிற நிம்மதி ஆனந்தம் உலகம் அறியாத சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு எங்களுக்கு சொல்லிட்டு போன தெய்வமே, உம்முடைய சமாதானம் எவ்வளோ எங்களை வித்தியாசப்படுத்துது, எவ்வளோ எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது. இந்த நேரத்திலையும் அருமையாக உம்முடைய ஓய்வு நாளில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். காலையில் எங்களை ஆவியோடு உம்மை ஆராதித்து உம்முடைய சத்தியங்களை படித்து எங்கள் மனதை மறுரூபப்படுத்தும்படிக்கு எங்களை நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எங்களை நாங்கள் மறுரூபம் ஆகிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இந்த நேரத்திலையும் மீண்டுமாக உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கும் போது அப்பா சில நேரங்களில் உம்முடைய அநேக சத்தியங்கள் படிக்கும் போது எங்களுக்கு ஒரு பயம் கூட ஏற்படுது, இது ஒருபோதும் எங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திடக்கூடாது. ஏன்னா எங்களில் இருக்கிறவங்க அநேக பேர் நாங்கள் அடிக்கடி கேட்குறோம், நிறைய கேட்குறோம், நிறைய சத்தியங்கள் கேட்குறோம், அது ஒருவேளை எங்கள் இருதயத்தை கடினப்படுத்திடாம பார்த்துக்கொண்டு ஆண்டவரே எங்கள் இருதயத்தை எங்கள் மனசாட்சியை உணர்வுள்ளதாக வைத்து கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாக கற்பாறையின் மேல் வீடு கட்டுகிறவர்களாக நாங்கள் இருக்க உதவி செய்தோம். கவனத்தோடும் வசனத்தை கேட்டு ஒரு முள்ளுள்ள இடங்களில் விழுந்த ஒரு விதை போல் இல்லாமல் இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் கவலைகள் ஐஸ்வர்ய மயக்கம் எங்களை குத்தி கனி இல்லாமல் செஞ்சிடாம ஒரு மேல் பார்வையா கேட்டு வழியருகில விழுந்த விதைகள் போல் நாங்கள் இல்லாமல் ஆழமா உம்முடைய வசனத்தை கேட்டு சிந்தித்து பொறுமையோடு அதை காத்து நூறத்தனையா பலன் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யமாண்டவரே. உம்முடைய சத்தியங்களை படிக்கும் போது அவ்வியானவரே இந்த நேரத்திலையும் எங்களுக்கு உதவி செய்யும். பல மனநிலைமையிலிருந்து வந்திருக்கிறோம், பல சோர்வுல வந்திருக்கிறோம், பல சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறோம். எங்கள் மனதை ஒன்றுபடுத்தி உம்முடைய வார்த்தையை கேட்க, எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உங்களுடைய வார்த்தையை கேட்க உதவி செய்யும். எங்களுக்கு மத்தியில் பணிபுரியும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கே ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்களோ உம்முடைய தரிசனம் அங்கே இருக்கிறதே, இங்கே உம்முடைய தரிசனம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக உங்கள் சபையை ஆட்சி செய்து வருகிற கிறிஸ்துவே, இந்த நேரத்தில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி இந்த உயிர் தெளிந்த நாளில் உங்களுடைய சீஷர்களை பார்த்து உயிர் தெளிந்து இந்த நாளில் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன கிறிஸ்து எங்களுக்கு மத்தியிலையும் வந்து எங்களுக்கும் சமாதானம் ஓதும்படிக்கும் உங்களிடத்தில் கெஞ்சி கேட்குறோம். உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தேவனே, ஆமென். நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தை நம்ம வாசிக்க ஒரு வாட்டி கேட்கலாம். 1-14 வரைக்கும் அதை படிச்சிருக்கிறோம், அதை கவனமா நீங்க கேளுங்க.
பின்பு கைக்குளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதர் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையோ பலிபீடத்தையோ அதில் தொழுது கொள்கிறோடையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கின்ற பிரகாரம் புறஜேஜருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதங்களும் விதிப்பார்கள். என்னுடைய இரண்டு காட்சிகளும் இரட்டு வசத்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளாகவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கின்ற இரண்டு ஒளிவு மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாக இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்னி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பற்றிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாக இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக்கவும் இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் பொழுதெல்லாம் பூமியை சகலவித வாரைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடிக்கும் போது பாதாளத்தில் இருந்து எறிகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவரை கொன்று போடும். அவருடைய உடல்கள் மகாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் நானாக்கமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜாதியிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்க தரிசிகளும் பூமியின் குடியை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கழி கொடுத்து ஒருவருக்கு வெகுமதியில் அனுப்புவார்கள். 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவாவை அவர்களுக்கு பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலொன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. அவர்கள் இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவரை பார்த்தார்கள். அந்த நேரத்தில் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தின் 1/10 இடிந்து விழுந்தது. மனுஷர்கள் 7,000 பேர் பூமி எதிர்ச்சியில் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 2 கடந்து போயிற்று. இதோ 3 சீக்கிரமாய் வருகிறது.
சரி, இந்த அதிகாரம் ரெவலேஷன் 11 அதிகாரம் ரொம்ப கடினமான ஒரு அதிகாரம் கூட ஒரு விதத்தில் பார்த்தோம்னா. நான் சில ப்ரீச்சர்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறவங்க ப்ரீச் பண்ணுறவங்கலாம் பார்த்தோன்னா பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸ் கூட எல்லா ரெவலேஷன் கரெக்டாக சொல்லிட்டு வராங்க, 9, 10, 11 ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸ்கிப் பண்ணிட்டு தான் விளக்கம் கொடுக்குது. ரொம்ப ஒரு கஷ்டமான அதிகாரம் தான். நான் பார்த்துட்டு வரோம். வேதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு தெளிவாக அநேக காரியங்களை ஆண்டவர் புரிய வச்சிருக்கிறாரு. நம்ம பார்த்தோம் இந்த ஆலயம் அளக்கப்படுறதை நம்ம பார்த்தோம். அது யோவானுக்கே ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆலயத்தை அளந்து வை. ஏன்னா தான் பாதுகாப்புற ஒரு ஆலயத்தை பற்றி அவர் பேசுறார், தன்னுடைய சபையை பற்றி. அது புறம்பானதை அளக்காத, அது வெளியில புறம்பான பேர் கிறிஸ்தவர்களை பற்றி அது போட்டிருக்கிறது. அது புறஜாதியார் மெதிக்கப்படுவதற்காக 42 கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்து முடிச்சுட்டு இந்த 2 சாட்சிகளுடைய ஊழியத்தை நம்ம பார்த்தோம். இந்த 2 சாட்சிகள் அவங்க வந்து ரட்டு உடுத்தி 1260 அவர்கள் சாட்சி கொடுக்குறாங்க, வல்லமையா சாட்சி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த ரட்டு உடுத்தின்றது கூட நம்ம அர்த்தத்தை போன வாரம் பார்த்தோம். வேதத்தில் பார்க்கும்போது அவங்களுடைய செய்தியினுடைய மத்திப கருத்து என்னவா இருக்கிறது, மனம் திரும்புதலை வலியுறுத்துகிறதா இருக்கிறது. மனுஷர்கள் மனம் திரும்பணும், பாவத்தை வெறுத்து தேவன் பக்கம் மனம் திரும்பணும் அப்படின்றதான் அவங்க வலியுறுத்தி ரொம்ப பிரசங்கம் பண்றாங்க. அந்த பிரசங்கம் மனம் திரும்புதலை வலியுறுத்துகிறதா இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற பவரை நம்ம பார்க்கிறோம். அவங்க சத்ருக்களை அழிக்கிற வல்லமை அவங்களுக்கு, அவங்க வாயிலிருந்து நெருப்பு புறப்பட்டு அவங்க சத்ருக்களை அழிக்கிற வல்லமை, அது மாத்திரம் இல்லாம தண்ணியை போய் ரத்தமாக்குற வல்லமை, வானத்துல மழை வராதபடிக்கு வானத்தை அடைக்கிற வல்லமை, இதெல்லாம் அவங்களுக்கு பூமியின் மேல வாதைகளை கொண்டு வருகிற வல்லமை, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாட்சி கொடுக்கிற சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வல்லமை, அவங்களுடைய ஜபங்களை கேட்டு செய்கிற அதிசயங்கள், தனக்காக இந்த பூமியில சாட்சியா நிக்கிற சபைக்கு ஆண்டவர் எதையும் செய்வார். அவங்களுடைய ஜபங்களை கேட்டே கேட்பார். 1st century சபை இந்த ஜபத்தை ஜபம் ஏறெடுக்கும் போது ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தைரியமா பேசுவதற்கு மிரட்டுறாங்க. ஏரோதும் பொந்தி பிள்ளாத்தும் உம்மை சிலுவையில் அறைந்து இப்போ வந்து மிரட்டுறாங்க. ஜாதிகள் கொந்தளித்து எழும்பி இருக்கிறது உமக்கு விரோதமா. அவங்களுக்கு மத்தியில் தைரியமா நாங்க உம்முடைய வார்த்தைகளை பேச எங்களுக்கு தைரியம் கொடுக்கும் போது உடனே பதில் கொடுத்த அந்த இடமே கட்டடமே ஆடுதுன்றத பார்க்கணும். ஒரு சாட்சி கொடுக்கிற சபையின் உடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அதுதான் நமக்கு விளக்குது. அவங்களுக்கு விரோதமாக நிற்கிற சத்ருக்கள் அழிந்தே போவார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம அந்த 7வது வசனத்துல சோகமான ஒரு காரியம் ஏற்படுது. என்ன? அவங்க படிங்களா, அவங்க சாட்சியை முடித்த பின்பு
அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும்.
பாதாளத்திலிருந்து எழும்பின ஒரு மிருகம் அவர்களை கொன்று போடுது. ஐயோ, இவ்வளவு பெரிய பவர் இருக்கே அந்த சாட்சிகளுக்கு, எப்படி அவங்க இறந்துட்டாங்க, எப்படி அந்த மிருகத்தினால கொலை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு என்ன கேட்கணும்னா, அவங்க 1260 நாட்கள் அந்த மிருகத்தினால வர முடியல. பாருங்களேன், இப்போ ஏன் அது வர முடிஞ்சிச்சு இருக்கு, வர முடியுது. ஆண்டவர் அதை ரிலீஸ் பண்ணதுனால தான். அந்த டைமிங்கை நீங்க பார்க்கணும். அதுவா வந்துடல, ஆண்டவர் குறிப்பிட்ட ஆண்டவருடைய இறையாண்மைக்குள்ளத்தான் இதெல்லாம் நடக்குதுன்றது நமக்கு வெளிப்படுத்துது. அந்த 1260 நாட்கள்ல நடுவுல வந்து அவங்க சாட்சி அழிஞ்சு போகாதபடிக்கு ஆண்டவர் அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனா கரெக்டான நேரத்துல அது பாதாளத்திலிருந்து வெளியே வருகிறது. பாதாளத்தின் திறவுகள் ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. அதுல இருந்து வெளியே வருது, வெளியே வந்து அவர்களை கொன்று போடுகிறது, கொன்று போடுகிறதுன்றத பாக்குறோம். என்ன இது மிருகம்? முதல் முதல்ல ரெவலேஷன்ல மிருகம்னு இங்க தான் வருது. யோவான் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது நமக்கு அப்படின்னு நமக்கு வருது. என்ன இது மிருகம் திடீர்னு கொண்டு வராரு, என்ன மிருகம், எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு யோசனை வருது. இதுல இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா த பீஸ்ட், அது ரொம்ப தெரிஞ்ச பீஸ்ட் மாதிரி அது சொல்றார். ஏன் அப்படி எழுதியிருக்கார் யோவான்னா, யோவான் எழுதுறவர்கள் யோவான் யாருக்கு எழுதினாரோ அந்த காலத்துல அவங்களுக்கெல்லாம் அவங்க அவங்க பைபிளை ஒழுங்கா படிச்சிருப்பாங்கன்னு யோவானுக்கு தெரியும். அவர் மிருகம்னு சொல்லும் போது பழைய பாட்டில் யாரை பற்றி பேசுறாருன்னு அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் டைரக்டாக எழுதிட்டு போறார். இன்னுமே அந்த மிருகம் பற்றி விவரமாக 35 வாட்டி அந்த மிருகம் வரப்போகுது ரெவலேஷனில், இன்னுமே வரப்போகுது. ஆனால் இப்போ ஆரம்பிக்கும் போது அதை இன்னும் பற்றி தெளிவாக படிப்போம். ஆனால் பழைய பாடல படித்தவங்களுக்கு என்ன தெரியும்னா, மிருகம்ன்றது வந்து தானியேல் 7 பார்த்தோம்னா மிருகத்தை பற்றி போட்டிருக்கு. அது என்ன? தேவனுக்கு விரோதமாக இருக்கிற உலக அரசாங்கம், அதான் மிருகம். தேவனுடைய ஜனங்களை கொடுமைப்படுத்தி அழிக்க முயலுகிற ஒரு அரசாங்கம், தங்களை நிலைநாட்டுகிற ஒரு அரசாங்கம், தேவனுக்கு விரோதமா தேவனுடைய ஜனங்களை அழிக்கணும்னு பார்க்கிற ஒரு அரசாங்கம். நேபுகாத்நேசர் அதுதான் பண்ணான்னு நம்ம பார்க்கிறோம். என்ன, இந்த ஒரு விக்கிரத்தை ஏற்படுத்தி எல்லாரும் இதை தான் வணங்கணும், இதை வணங்காதவர்கள் கொல்லப்பட வேண்டும். ஒரு மிருகம் மாதிரி அவன் கிளம்பினா உலக அரசாங்கம், அவனும் ஒரு மிருகமா சொல்லப்படுறத பாக்குறோம். அதை இவங்க கனெக்ட் பண்ணுவோம், இவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவர் அதுல விளக்கம் கொடுக்கல. அந்த மிருகம் இங்க வந்து அவர்களை கொன்று போட்டது, இந்த ரெண்டு சாட்சிகளை கொன்று போட்டதாக பாக்குறோம். இது என்ன அப்படின்னா, இதுக்கு ரெண்டு நிறைவேறுதல், ரெண்டு விளக்கங்களை நம்ம பார்க்கணும். ஒன்னு வந்து ஒரு ஆவிக்குரிய நிறைவேறுதல் இருக்கு. அதாவது ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் இந்த அடையாள மொழி வந்து ஒரே காரியத்தை குறிக்கிறதா இருக்காது. ஒரு காரியத்தை தொடர்ந்து நடக்கிற ஒரு காரியத்தை அதனோட இங்க பாருங்கள, ஒரு தொடர்ந்து நடந்துகிட்டு போற ஒரு காரியத்தையும் நம்ம சொல்லணும், அது முடிவுல எங்க போய் முடியும்ன்றதும் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி தான் இந்த அடையாள மொழி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. தொடர்ந்து நடக்கிறது என்ன? ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, சாட்சி கொடுக்கிற சபைக்கு விரோதமாக துன்பங்கள் வரப்போகுது. அது முதல் நூற்றாண்டுல ஆரம்பிச்சதை நம்ம பார்க்கல. இயேசுவே சொல்லி இருக்கிறாரு, ஒரு ஒரு ஊழியக்காரன் தன் எஜமான விட பெரியவன் அல்ல. உலகம் என்னை வெறுத்தது என்றால் உங்களையும் வெறுக்கும் அப்படி சொல்லி இருக்காரு. பாருங்களா, மத்தேயு 24 படிங்களா, அவர் முதல் வருகையிலிருந்து இரண்டாவது வருகை வரைக்கும் நடக்கிற காரியங்களை பத்தி தான் சொல்லும் போது என்னென்ன சொல்றாரு? 24 மத்தேயு 7வது வசனம்,
ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள்.
பாருங்களா, உம்முடைய வருகை எப்ப வரும்னு வர கேள்விக்கு இவர் கொடுத்துட்டு வர்றாரு பதில். பஞ்சங்களும் இதெல்லாம் பூகம்பங்களும் வரப்போகுது, திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் உபத்திரவங்களுக்கு ஆரம்பம், கர்ப்ப வேதனை மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதுல ஒரு நடக்கிற ஒரு காரியம் என்ன? உங்களை ஒப்பு கொடுத்து கொலையும் செய்வார்கள் சொல்லியிருக்காரு. பாருங்களேன், கொலை உங்களுக்கு நடக்கும். எனக்கு சாட்சி கொடுக்கிறவங்களுக்கு நடக்கும், துன்பங்கள் உங்களுக்கு வரும். அதை இயேசு முதல் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதை பார்க்கிறோம் நம்ம. அது முதல் நூற்றாண்டுலேருந்து ரெண்டாவது நூற்றாண்டு வரைக்கும் சாட்சி கொடுக்குற சபைகளுக்கு அது வரும். இதை நம்ம உணரணுங்க. ஏன்னா ஒரு வித்தியாசமாக மாற்றி விட்டுட்டாங்க இப்போல்லாம் கிறிஸ்தவத்தை. கிறிஸ்தவன் ஐட்டினா ஒரு துன்பமும் இல்லை, வெறும் உனக்கு வெறும் ஆதாயம் தான், லாபம் தான், வியாதி சுகம்தான். இல்லை, கிறிஸ்தவன்றது ஒரு விதத்தில் பெரிய போர். நமக்கு துன்பங்கள் வரும், இயேசுவின் நிமித்தம் நமக்கு துன்பங்கள் வரும். அதையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். விலை உயர்ந்த பொக்கிச்சம் இயேசுன்னு துணிஞ்சு வரவங்க தான் கிறிஸ்தவங்க. அதான் கிறிஸ்தவனுடைய அந்த கேரக்டரே கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஒரு பாஸ்டர் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தாராம். பெரிய சர்ச்சை பார்க்குறாருங்க. அமெரிக்கா ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி இல்லையா. அவர் வந்து இதில் இருந்து போயிருந்தார், ஆப்கானிஸ்தானில் ஒரு பாகிஸ்தான் நினைக்கிறேன், அந்த மாதிரி கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப துன்பம் நடத்துகிற ஒரு இடத்துல. அங்கே போய் அந்த பெரிய பாஸ்டர்கிட்ட சொன்னாராம், நான் இந்த ஊரில் பாஸ்டராக இருந்தேன்னா நடத்தவே முடியாது, இது வரும்பவே மாட்டேன். ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு. என்னங்க இந்த ஊரில் இத்தனை பேர் கிறிஸ்தவங்களாக வராங்க, இதில் யார் உண்மையான கிறிஸ்தவங்கன்னு உங்களுக்கு தெரியும். எங்கள் ஊர்லன்னா ஒருத்தன் சர்ச்சு காலடி உள்ளே எடுத்து வைக்கிறான்னா எனக்கு தெரியும் அவன் கிறிஸ்தவன். ஏன்னா உள்ளே வந்தால் இன்றைக்கி ஒருவேளை உயிர் கூட போயிடலாம் அவனுக்கு. மிலிட்ரி வந்து ஷூட் பண்ணாலும் பண்ணிடுவான். அதை துணிஞ்சும் வரானுங்க எங்கள் ஊரில். அப்படி அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தான் வர முடியும் எங்கள் ஊரில். இந்த ஊரில் எல்லாம் பேருக்கு கீருக்கெல்லாம் வந்துடுறீங்க நீங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி இப்போ ஒரு கிறிஸ்தவனா இழப்பு நடக்கும், அதில் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. இயேசு சொல்கிறார் பாருங்களா, நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. எனக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எனக்கு சாட்சி கொடுத்தால் உங்களுக்கு துன்பம் வரும். உலகம் என்னை எப்படி ட்ரீட் பண்ணிச்சோ அப்படி உங்களை ட்ரீட் பண்ண ஒன்று புரிஞ்சுக்கணும். இதாங்க கிறிஸ்தவனுடைய ஒரு பாதை, கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய பாதை. ஒரு கிறிஸ்தவன் யாரு? இயேசுவை பின்பற்றுகிறவன் ஒரு கிறிஸ்தவன். இயேசுவை பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவன் இயேசுக்கு சாட்சி கொடுப்பான். இயேசுக்கு சாட்சி கொடுக்கறதுனால சில இழப்புகளை, தியாகங்களை, ஏன் சில நேரங்களில் உபத்திரவங்களை, ஏன் உயிரை கூட இழக்க வேண்டியவனா வந்துடுவான். கிறிஸ்தவன் வந்து இயேசுவை பின்பற்றுறவன். இயேசுவை பின்பற்றுறதுனால இயேசுக்கு சாட்சி கொடுக்குறவன். இயேசுக்கு சாட்சி கொடுக்கறதுனால துன்பங்களையும் தியாகங்களையும் அனுபவிக்க வேண்டியவனாக இருக்கும், பாடுபட வேண்டியதாக இருக்கும். அந்த பாடுகளை படுகிறவன், அந்த பாடுகளை கஷ்டங்களை சில நேரங்கள் உயிர் கூட போயிடலாம், ஆனால் அதோடு முடியாது. என்ன தெரியுமா, இயேசுவோடு அந்த மாதிரி இயேசுக்கு சாட்சி கொடுத்து பாடுபடுகிறவர்கள் தான் இயேசுவோடு மகிமைப்பட போகிறவர்கள். அவங்க தான், அவன் தான் கிறிஸ்தவ. இதான் அவனுடைய மகிமைப்படுகிற பாதை. இயேசு போன பாதையை நான் பின்பற்றி போகிறேன், அவருக்கு சாட்சியை கொடுக்குறேன், அதனால துன்பங்களை நான் அனுபவிக்கிறேன், அவரோடு பாடுகளை நான் அனுபவிக்கிறேன். சில உயிர் கூட போயிடலாம், அதோடு முடிய போகிறதில்ல. இயேசுவோடு பாடுபடுகிறவர்கள் அவரோடு மகிமைப்பட போகிறாங்க, அவரோடு வெற்றி சிறந்து எந்திரிக்க போகிறாங்க. அதுதான் அவனுடைய பாதையை நம்ம பார்க்குறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்ம இப்போ இந்த இப்போலாம் மாடர்னில் டீச்சர் பண்ணுறதில்ல, அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சு தான் வந்தாங்க அவங்க. சரி, நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த தீர்க்க தரிசனம் வந்து ஒரு ஒரு நூற்றாண்டுலேயும் நிறைவேறுது இல்லைங்களா. உண்மையான சபைகளில் சாட்சி கொடுக்குற சபைகளுக்கு துன்பங்கள் வருது, கஷ்டங்கள் வருது, அதை மிஞ்சியும் சாட்சி கொடுக்குறாங்க அவங்க. தியாகங்களுக்கு, பாடுகளுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவங்க. ஆனால் இதுக்கு ஒரு எல்லா தீர்க்க தரிசனத்துக்கும் ஒரு ஃபைனல் நிறைவேறுதல் இருக்குது. ஒரு மைனர் ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் ஃபைனல் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. இது ஃபைனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டை பற்றியும் பேசுது. இந்த மிருகம் வந்து சபையை ஒன்றுமில்லாமல் ஆக்குற ஒரு நிலைமை வரப்போகிறது கடைசி நாட்கள். இவங்க 1260 நாட்கள் முடிச்ச பிறகு எது வரைக்கும் என் மரணத்தை நீங்க அறிவிக்கணும்ன்றார் இயேசு? நான் வரும் அளவும் அவருடைய வரும் அளவுக்கு அவருடைய மரணத்தை நம்ம அறிவிக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் நமக்கு ஃபியூச்சர்ல எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது இல்லைங்களா. நமக்கு வந்த துன்பங்கள் தான் தெரியும். இன்னும் ஃபியூச்சரில் சபைக்கு என்ன மாதிரி துன்பங்கள் வரும் நமக்கு தெரியாது, ஏன்னா யாருக்குமே சொல்ல முடியாது. ஒரு அடையாள மொழியில போட்டிருக்கு. என்ன இதுல பாக்குறோம்னா, அந்த மிருகம் சாத்தானுடைய அந்த ஏஜென்ட் வந்து சபையை முழுமையாக அழிக்க பார்க்கறது, அழிக்கிறத நம்ம பார்க்கலாம். சரீர விதமாக கொன்னே போடுறத கூட இருக்கலாம். எங்கெங்கெல்லாம் சபைகள் இருக்கோ அவங்களெல்லாம் உயிரே எடுத்து கொலை பண்ணுற ஒரு காலம் நமக்கு வரலாம். அது வரப்போகுது. அவனுடைய கடைசி முயற்சி என்ன? சபையை அழிச்சு போடணுன்ற கடைசி முயற்சி. அதனால ஒரு கிறிஸ்தவங்களும் இருக்க மாட்டாங்களா, ஒரு கிறிஸ்தவங்களும் இருக்க மாட்டாங்களா அந்த டைம்ல அப்படின்னா நம்ம அப்படி சொல்ல முடியாது. சரி கேக்குதுங்களா உங்களுக்கு எப்படி பேசினா? கேக்குது, வெளியில இருந்து டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா மற்ற பகுதியிலேருந்து நம்ம பார்க்குறோம், இது இயேசுடைய வருகை டைமில் சில கிறிஸ்தவங்க உயிரோடு இருப்பாங்க. என்ன நடக்குதுங்க? சபை கொல்லப்பட்டு போச்சு. அந்த ரெண்டு சாட்சிகள் கொல்லப்பட்டது, சபை கொல்லப்பட்டு போச்சு தான், சபை அமைதியாக்கப்பட்டது. நிறைய பேர் அண்டர் கிரவுண்டில் போயிருக்கலாம், நிறைய பேர் குகையில் அந்த எலியா காலம் மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு, ரொம்ப தீவிரமான ஒரு சுற்றுச்சூழ்நிலை இருக்கலாம். ரொம்ப தீவிரமான மிருகம் வந்து கிறிஸ்தவன்னு சொன்னாவே அவங்கள அழிக்கிற ஒரு நிலைமை காலம் வரலாம், கடைசி காலம். அதைத்தான் நமக்கு போட்டிருக்கு. உலகத்தின் பார்வையில பார்த்தோம்னா சபையே இல்லாம செத்து போன ஒரு நிலையில இருக்கலாம். ஒருவேளை டிவி நியூஸ்ல கூட வரலாம் எதிர்காலத்துல. ஒரு ரீசண்டா ஒரு நாங்க சர்வே பண்ணிருக்கிறோம், கிறிஸ்டியன், பைபிள் கிறிஸ்டியன், பைபிளை படிக்கிற கிறிஸ்டியன், பைபிளை ப்ரீச் பண்ற, இந்த மனம் திரும்புதெல்லாம் ப்ரீச் பண்ற கிறிஸ்டியன்ஸ் எங்கேயுமே ஒருத்தரும் எந்த ஊர்லயும் இல்லை என்பதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்படின்லாம் வரலாம். உலக பார்வையில பார்த்தோன்னா கிறிஸ்டியனே இல்லாம போற ஒரு நிலைமை நமக்கு இருக்கலாம். அதைத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இது ஒரு கடைசி முயற்சி. உலகத்தின் ராஜ்யம், அந்த ரெண்டு சாட்சிகளான சபையை அழிக்கிற ஒரு முயற்சியா இருக்கிறது. என்ன பார்க்கிறோம்? அவங்களுடைய உடம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கிறோம். அந்த நகரத்தில்
விசாலமான வீதியிலே கிடக்கும் அந்த நகரம்
எத்தனை நாள் கிடைக்கும்?
மூன்றரை
நாள் அவங்களுடைய பாடிஸ் வந்து நகரத்துல விழுந்திருக்கும் போட்டிருக்கு. நமக்கு அது ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த காலத்துல பார்த்தோம்னா ஒரு மனுஷனுக்கு மிக மிக பெரிய அவமானம் செய்யணும்னா அவனுக்கு ஒரு ஒரு டீசெண்டா ஒழுங்கான ஒரு அடக்கம் கொடுக்காதது தான். அவன் அடக்கம் பண்ணாம உடம்ப வெளியில விட்டோம்னா அது பெரிய அல்டிமேட் அவமானம் அவனுக்கு கொடுக்கறது. அதான் அந்த மாதிரி சபைக்கு வரும், சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய பப்ளிக்கா வருகிற அவமானம் வரப்போகுது. அதெல்லாம் டிவியில எல்லாம் எல்லாரும் பாக்குறாங்கன்னு வருது. உலகத்துல இருக்கிற சகல பேரும் அவங்களுடைய உடம்ப பார்ப்பாங்க. அப்படி ஒரு அவமானம் சபைக்கு வரலாம். டிவி நியூஸ்ல எல்லாம் பயங்கரமா அவமானப்படுத்தி சபையினுடைய சத்தியம், சபை எது உயிரா காத்துச்சோ அந்த சத்தியங்கள் எல்லாம் அவமானப்படுத்தி, இயேசுவை அவமானப்படுத்தி, வேதத்தை அவமானப்படுத்தி, பயங்கரமா அவமானப்படுத்துகிற ஒரு காலம் நமக்கு வரலாம். அதனோட நிறைவேறுதலாம். அவங்க எங்க செத்துருந்தாங்கன்னு போட்டிருக்கு,
சோதோம் என்றும் எகிப்த் என்றும் வீதியில் கிடக்கும்.
அப்புறம்
அவர்கள் உடல் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும், அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்த் என்றும்
அவருடைய கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்ட ஊர். அது எந்த ஊரு? எந்த ஊர்ல இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரு? பெங்களூர்லயா? எருசலேம்ல இல்லையா? எருசலேம்ல தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அத எருசலேமா இது அப்படின்னா எந்த ஊர்ல அறையப்பட்டாரோ அந்த ஊருன்னு போட்டிருக்கு. ஆனா இத பாருங்களேன், பரிசுத்த நகரம் எருசலேம்னு போட்டிருக்கு, ஆனா பேரளவுக்கு தான் இது எருசலேம். பேருக்கு இது எருசலேம், ஆனா எந்த ஊர் இது? ஆனா இப்ப பரிசுத்த நகரம் எருசலேம்னு போட்டிருக்கு, ஆனா அந்த பேரளவுக்கு கிறிஸ்தவம் வச்சுக்கிட்டு அந்தி கிறிஸ்துவ ஆராதனை பண்ணுகிற ஒரு ஊரா இருக்காது. அந்த ஊர்ல இவங்க கொல்லப்படுறத நம்ம பார்க்கிறோம். சோதோம் என்றும் எகிப்த் என்றும், இது எது? தேவனுக்கும் தேவனுடைய சுவிசேஷத்துக்கும் விரோதமா இருக்கிற உலகத்துக்கு இந்த ரெண்டு பேர் கொடுக்கிறார். உலகத்துக்கு நம்ம என்னன்னா பேரை கொடுத்துக்கலாம். பெங்களூர் ஃபேமஸ் ஊர் இல்லையா? இந்தியா ரொம்ப ஃபேமஸ், இல்லை அமெரிக்கா ரொம்ப ஃபேமஸ். ஆண்டவர் கொடுக்குற என்ன பேர் தெரியுமா? ஒருவேளை அமெரிக்காவுக்கு இப்போ பேர் கொடுத்தாருன்னா அது பேர் சோதோம். உங்களுக்கு தெரியுமா சோதோம்? அங்கே போனால் பரிசுத்தமாக இருக்கிறதுன்றது அதெல்லாம் கனவு. சோதம் ஒரு சில இடங்கள்ல சபை பாதுகாத்துக்கிட்டு ஒழுங்கான சபையில இருக்கிறவங்க பொழைச்சு போறாங்க. பயங்கர சோதம், அதெல்லாம் சோதம். ஆண்டவர் பாக்குறது பயங்கர சோதம். என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும்? நம்ம இந்தியாவை எடுத்தோம்னா அது எகிப்துன்னு தான் சொல்லணும் இல்லைங்களா? தேவனுடைய ஜனங்களுக்கு பயங்கர கொடுமைகள் வருது. பலவிதமான விக்கிர ஆராதனை எங்க இருந்துச்சு? எகிப்துல தானே இருந்துச்சு. இது ரெண்டு பேர் தான் தேவனுக்கு விரோதமா இருக்கிற முழு உலகத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கிற பேர். அவங்க தான் இவங்களை கொன்னாங்க. உங்களுக்கு ஞானார்த்தமாக ஆவிக்கூறிய விதத்துல பரிசுத்தாவி கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்காவை தெரியாது, இதுவா தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? சோதோமா தெரியும் இந்த உலகம், இல்லைன்னா எகிப்தா தெரியும். எங்க போனாலும் அதான் தெரியும். பாருங்களேன், ஞானார்த்தமா பாக்குறவங்க, ஞானத்தோடு பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியும். பரிசுத்தாவி கண்ணாடிய போட்டுட்டு பார்த்தா அப்படிதான் தெரியும். ஒன்னு எகிப்து, தேவனுக்கு விரோதமா நிக்கிற ஊர்களா, அங்க அதான் கொண்டாங்க. சோதோம் மகா பெரிய வேசித்தனமோ, அந்த ஹோமோ செக்சுவாலிட்டியும் அசுத்தம் நிறைந்த ஒரு இடம். எகிப்து தேவனுடைய ஜனங்களை கொடக்கூடாத துன்பங்களை கொடுத்து விக்கிற ஆராதனை பண்ற ஒரு ஊரா அது இருக்கிறது. பாருங்களேன், அந்த மனுஷ முழு கலாச்சாரத்துக்கே ஆண்டவர் ரெண்டு பேர் கொடுத்திருக்காரு. அவங்க தான் இவங்களை கொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக என்ன பார்க்கிறோம்?
ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜாதியிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை மூன்றரை நாள் வரைக்கும் பார்ப்பார்கள்.
பார்ப்பார்கள், எல்லாரும் அந்த உடல்களை பார்ப்பாங்க. தான் பப்ளிக்கா அவங்க அவமானப்படுத்தப்படுறத பாக்குறோம். கடைசி காலம் எப்படி இது வரும்னு நம்மளால யூகிக்கத்தான் முடியும் இல்லைங்களா? கடைசி காலம் யாருனாலையும் சொல்ல முடியாது எப்படி வரும். ஆனா பயங்கரமான அவமான சபைய படுத்துகிற ஒரு காலம் வரப்போகுது, அதுதான் போட்டிருக்கு. அப்புறம்
அவர்கள் உடல்களை கல்லறையில் வைக்க விட்டார்கள். இரண்டு தீர்க்க தரிசிகளும் பூமியின் குறிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியின் குறிகள் குறியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கு ஒருவர் வெகுமதியை அனுப்புவார்கள்.
பாருங்களேன், ஏன் அவங்க அவங்களை கொல்றாங்க? அவங்க கொன்ன பிறகு ஒரே பெரிய ஆனந்தம். இப்ப என்ன கிறிஸ்துமஸ் வரப்போகுது, இங்க வரப்போகுது பாருங்க, ஒரு கொண்டாட்டம், கொண்டாட்டம்னா கொண்டாட்டம் வரப்போகுது. பயங்கர கிறிஸ்துமஸ் இதுதான், ஒரு காலம் வரப்போகுது. இப்போ இயேசு பேரை வச்சிருக்காங்க, இயேசுவையே எடுத்துட்டு ஒரு ஜோக்கரை அங்க வச்சுட்டு ஒரு பண்டிகையை வச்சு கொண்டாடுறாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கு. அங்க வரப்போது பாருங்க ஒரு கிறிஸ்துமஸ் பயங்கரமா வரப்போது. என்ஜாய்மெண்ட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பண்டிகை ஆனந்தம்னா, ஒருவருக்கு ஒருவருக்கு கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்களா ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஒருவருக்கு ஒருக்கு கிஃப்ட்ஸ், ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து. ஏன் எப்போ கொடுப்பாங்க அந்த மாதிரி கிஃப்ட்ஸ்? தாங்க முடியாத சந்தோஷம் இருந்தா தானுங்க இல்லைங்களா? தாங்க முடியாத பாடிக்கிட்டு ஆனந்தமா, ஏன் ஹாப்பி இந்த ரெண்டு சாட்சிகளுடைய மரண நாள் கொண்டாடுதல், ஹாப்பி டு விட்னஸஸ் டே, டெத் டே, அதுதான் கொண்டாடுறாங்க அவங்க எல்லாருமே. பயங்கரமா கொண்டாடுறாங்க. இந்த நம்ம ஊர்ல நரகாசுரன் செத்துட்டான் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இவங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் நரகாசுரங்க, இந்த சாட்சிகள், சாட்சி கொடுக்கிற சபை. ஏன் என்ன பண்ணாங்க இவங்க அவங்களுக்கு? தொடர்ந்து படிங்க.
மூன்றரை நாளைக்கு பின்பு,
இல்ல அதுக்கு முன்னாடி,
இவ்விரண்டு தீர்க்க தரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியின் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு
வேதனைப்படுத்தினபடியால். என்ன வேதனைப்படுத்தினாங்க? வேதனை. பாருங்களேன், இதுதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இதுதான் வெட்ட வெளிச்சமா நமக்கு பாக்குறோம். உண்மையான காஸ்பலை நம்ம ப்ரீச் பண்ணி மனம் திரும்பணும், பாவத்தை உணர்த்தணும், அவங்களுக்கு பாவத்துல இருந்து அவங்க விடுதலை ஆகணும்னு நம்ம ப்ரீச் பண்ணி நரகத்தை பத்தி, வரப்போற நியாய தீர்ப்பை பத்தி எல்லாம் ப்ரீச் பண்ணோம்னா மக்களுக்கு வேதனை தான் ஏற்படுது இல்லைங்களா? நிறைய பேருக்கு ஆண்டவர் பரிசுத்தாவின் மூலமா கிரியேட் செய்து அவங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல், மறுபிறப்பு கொடுக்கலன்னா என்னதான் ஏற்படுது அவங்களுக்கு? அந்த காஸ்பல கேட்டா வேதனை தான் ஏற்படுது, வேதனை தான் ஏற்படுது. என்ன இந்த கிறிஸ்டியன்ஸ், ஐயோ இவங்களுடைய தொல்லை. இயேசு ஒண்டி தான் கடவுளாம், இயேசு அவுட்டா கடவுளே இல்லையா? எப்ப பாரு, எனக்கே 1000 பிரச்சனை இருக்கு, இவங்க வந்து மனம் திரும்பு மனம் திரும்பு ஆண்டவர்கிட்ட வா ஆண்டவர்கிட்ட வான்னு எப்ப பாரு தொல்லை. இப்ப பாரு, இயேசுவை ஏற்றுக்கணுமா, இயேசுக்காக எல்லாத்தையும் செய்யணுமா, உன்னை நீயே மறுதளித்து உன்னை நீயே விட்டு வந்துரு நீ. எப்ப பாரு, இந்த 10 கற்பனைகளை வச்சு நம்மளை டார்ச்சர் பண்றாங்க, வாழவே விட மாட்டேன்றாங்க இல்லைங்களா? பார்த்தா வேசித்தனன்றாங்க, பண ஆசையே நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம காலையில பார்த்தோம் இல்லைங்களா, அது போய் உலகத்துல போய் ப்ரீச் பண்ணோம் என்ன பண்ணுவாங்க, அடிச்சே போட்டுருவாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர், அதை போய் ப்ரீச் பண்ணுங்க. நம்ம ஊர்ல டார்ச்சரா இருக்கும் ஒரு அவிசுவாசிக்கு, ஏன்னா வாழ்றதே அதுக்கு தானுங்க, ஒரு டார்ச்சரான சேமனா இருக்கும் அது. அதெல்லாம் அவங்களுக்கு கொடுமை, துன்பப்படுத்தினதுனால் 10 கட்டளை வாழ்றதுக்கே இவங்க விடமாட்டாங்க போல இருக்கே. இவங்களுக்கு எல்லாம் பெரிய பொக்கிஷம், விலைய உயர்ந்த பொக்கிஷம் இயேசு. இவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து மூக்க நுழைக்கலன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. எப்ப பாரு நமக்காக ஜெபம் பண்றேன்னுவாங்க, இயேசுவை கேட்டுக்கங்க, இயேசுவை பத்தி கேட்டுக்கங்க அப்படின்னு சாட்சி கொடுக்குற சபை தானே செய்யும். இவங்க பேச்செல்லாம் கேட்டு நம்ம மனம் திரும்பி வரலன்னா என்ன மிரட்டுவாங்க தெரியுமா? நியாய தீர்ப்பு வரப்போகிறது, நரகம் வரப்போது, அக்கினி கடல் வரப்போது, அப்ப தெரியும் அவங்களுக்கு சீக்கிரம் வாங்கன்னு. நம்மளை மிரட்டுறாங்க இவங்க எல்லாம், நம்மளுடைய மனசாட்சி எல்லாம் குத்த பாக்குறாங்க இவங்க அப்படின்னு. ஒரு பெரிய டார்ச்சருங்க அவங்களுக்கு. உண்மையான சாட்சி கொடுக்கிற சபை, சத்தியத்தை போதிக்கிற சபை, ஒழுங்கா தூக்கமே வராது அவங்களுக்கு. வேற சொந்த வேலையே பார்க்க மாட்டாங்க. இப்ப பார் இதே தான். அவங்களும் சந்தோஷமா, அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களும் பேசாம இருந்தாங்கன்னா, நம்மளும் பேசாம இருந்தோம்னா எப்படி எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா இவங்க அப்படி விட மாட்டாங்க. டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. சாட்சி கொடுக்கற சபை பாருங்களேன். அதனாலதான் நம்ம பாத்துக்கணும் நம்முடைய காஸ்பல். டார்ச்சர் இப்போ அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க யாருமே அப்படி டார்ச்சர் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா. நியாய தீர்ப்பை பத்தி யாரும் பேச மாட்டாங்க, 10 கற்பனைகளை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இப்போ அவங்க இஷ்டத்துக்கு வாழலாம். அதனால கிஃப்ட் கொடுத்து முடிந்தது, அவர்களுடைய வாழ்க்கை முடிந்தது, அந்த சபை ஒளிஞ்சிச்சு, இன்னுமே நிம்மதியா நம்ம இருக்கலான்னு. ஏ ஒரு வசனம் படிங்களா, இயேசு சொன்னாரு, இயேசுக்கு இப்படித்தான் நடக்கும்னு. யோவான் 16:20.
நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும், ஒருவன் உண்மை வினவ வேண்டதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர்
இல்லை. 16:20.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது உழம்புவீர்கள், உலகமே சந்தோஷப்படும்,
உலகமோ சந்தோஷப்படும்,
சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
பாருங்களேன், ஏன் எதை பத்தி ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, தான் சாகும் போது நீங்க அழுது புலம்புவீங்க, ஆனா உலகம் என்ன பண்ணுன்றாரு, சந்தோஷப்படும். இயேசு இறந்தும் போதுதான் பெரிய பார்ட்டி, எங்க பிலாத்தம் எரோதெல்லாம் ஒன்னா இவர் பெரிய பார்ட்டி வச்சு பண்டிகை வச்சுட்டாங்க. அதான் சபை அழியும் போதும் நடக்கும்ன்ற அந்த பாதை நமக்கும் இருக்குன்னு இந்த அடையாள மொழி காட்டுதுங்க. அதான் நம்ம பாக்குறோம், அந்த பாதை நமக்கும் இருக்கிறதுன்றத நம்ம இந்த வசனத்துல பாக்குறோம். ஏன்னா இப்ப போன வாரத்தை அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, என்னங்க இவரு, ஏன்னா எவ்வளவு சபைகள் இருக்கு, எவ்வளவு சர்ச்சுங்க இருக்கு, அவங்க எல்லாம் எப்படி தொந்தரவு பண்றாங்களா இவங்க. ஏன்னா இவரு சர்ச் ஒண்டித்தான் பரலோகத்துக்கு போயிருமா, இவங்க ஒண்டித்தான் பரலோகத்துக்கு போயிருவாங்களா, வேற யாரும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா, என்ன மாதிரி பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க டார்ச்சரா நினைக்கிறது. மனம் திரும்ப ஆண்டவர்கிட்ட வான்னு கேக்குறத உண்மையான சபையுடைய செய்தி அவிசுவாசிகளுக்கு டார்ச்சரா இருக்கு. சரி பாருங்களேன், ஆனா அவங்களுடைய சந்தோஷம் வந்து ரொம்ப நாள் நீடிக்கிறது இல்லை. உலக சந்தோஷம் எல்லாம் அப்படித்தான் இல்லைங்களா. எத்தனை நாள் சந்தோஷப்படுவார்கள், 3 நாள். பரிபூர்ணமான 7, 2 உடஞ்சா 3 நாள். பரிபூர்ணமே இல்லாத சந்தோஷம், அவங்களுடைய சந்தோஷம் நீடித்திருக்க போறது இல்லை. உலக சந்தோஷம் எல்லாம் அப்படித்தான். என்ன நடக்குது, 11வது வசனம்.
3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்தில் இருந்து
விழுந்திருக்கு, செத்து இருக்குன்னு வச்சுக்குவோம், ஆயிரக்கணக்கான பாடிஸ் இருக்குது. ஒருவேளை நியூஸ் சேனல்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க, பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது, இந்த சாட்சிகள் இறந்து விட்டதுனால் உலகத்துக்கு இந்த மாதிரி உலகம் ஆனந்தமா இருந்த நாட்களை நாம் இன்னும் காணவில்லை, பாருங்கள் இந்த 2-3 சாட்சிகள் நியூஸ் சேனல் வந்துட்டு இருக்கு. ஆனா மெதுவா அவங்க கை ஆடுது, கண் ஆடுது, தேவ ஆவி அவங்களுக்குள்ள வந்து புஷ்ன்னு எந்திரிச்சு நிக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கும் அந்த காட்சி, அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாங்க, அது அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாங்க. எந்திரிச்சு நின்னது மாத்திரம் இல்லாம தொடர்ந்து படிங்க,
அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று, இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள்.
பாருங்களேன், அவருடைய அவங்க எந்திரிச்சு நின்னது மாத்திரம் இல்ல, அவங்க செத்துட்டு 3 நாள் ஆச்சு, அவங்க பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, கொண்டாடிக்கிட்டு எல்லாம் ஃபுல்லா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வருது. அந்த நேரத்தில் இவங்களுக்குள்ள உயிர் வந்து இவங்க எல்லாம் எந்திரிச்சு நிக்கிறாங்களா, எந்திரிச்சு நின்னது மாத்திரம் இல்லாம வானத்துல இருந்து ஒரு சத்தம், இங்கே மேலே ஏறி வா, கமாப்பியர் கமாப்பியர் அப்படின்னு ஒரு சத்தம். நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நான் யோசிச்சு பார்த்தேன், இப்போ சாட்சி கொடுங்க, இப்போ ப்ரீச் பண்ணுங்க அவங்களுக்குன்னு ஒரு சத்தம் வந்திருக்கலாம்ல, இப்போ வந்திருந்தா ஒருவேளை கேட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. இப்ப சாட்சி கொடுங்க ஒருவேளை கேட்கலாம் அவங்க மெசேஜ் அப்படின்னு சொல்றாரா பாருங்களேன். சொல்லல, அதான் மோசேஜ் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஓமை இல்ல, ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யான ஓமை இல்ல. மோசேவும் தீர்க்கதரிசிகளுடைய வசனத்தை கேட்காதவன், ஒருத்தன் உயிரோடு எந்திரிச்சு வந்தாலும் அவனுடைய மெசேஜ கேட்க மாட்டான். அதான் அவருக்கு இன்னும் சான்ஸே கொடுக்கல பாருங்களேன், சான்ஸே கொடுக்கல. இப்போ ப்ரீச் பண்ணுங்க, நீ இங்கே ஏறி வானா அப்படியே மேலே அவங்க போறாங்க. எதிரில் போறாங்க அவங்க, மேகத்தோடு வானத்துக்கு போறாங்க. எப்படி இருக்கும் அந்த காட்சியெல்லாம் கற்பனை பண்ண, எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியல. எதிர்காலத்தை நினைச்சு நம்ம கற்பனை தான் பண்ண முடியும். நீங்க ஒருத்தர் ஒருத்தரும் பண்ணிக்கலாம். மேகத்தோடையே மேகத்தோடு போறாங்க. ஏன்னா உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு ரெவலேஷன்ல பேரு ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போறாரோ அங்க எல்லாம் இவங்க போவாங்க. அப்படித்தான் இவங்க போவாங்க, அவருடைய பின்பற்றே போறவங்க. அவர் எப்படி போனாரு? மேகத்தோடு தான் பரலோகத்துக்கு போனார். இவங்களும் அதே மாதிரி மேகத்தோடு பரலோகத்துக்கு, அந்த பயங்கரமான உலகத்துக்கு முன்பதாக இவங்களுடைய சாட்சியை அவர் ஊர்ஜிதப்படுத்துறார். இவங்களை விண்டிகேட் பண்றார், இவங்களுடைய நியாயத்தை நிலைநிறுத்துறாருங்க. இவங்க இயேசு கிறிஸ்து அவர் அவமானமா அசிங்கமா படுத்தி, அவர் அவமானப்படுத்தி கல்லர்களுக்கு மத்தியில் அவரை கொலை பண்ணி அவரை எல்லாம் பண்ணிட்டாங்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டாங்க அவமானத்தை. ஆனா தேவன் அவரை உயிரோடு எழுப்பி அவரை நீதிமான்றது நிரூபிச்ச மாதிரி அந்த சபையும் அப்படித்தான் நிரூபிக்க போறார். அவங்கள பாருங்களேன், 3 நாளுக்கு அப்புறம் இவங்களுடைய உயிர்த்தெழுதலை தான் பார்க்குறோங்க. இதுக்கு பேர் தான் பைபிள்ல ராப்சர்னு பேர். ராப்சர் நீங்க முதல்ல கேள்விப்பட்டிருக்கலாம். இதான் ராப்சர், உண்மையான ராப்சர் இதாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ சபையினுடைய அதே பாதையை நம்ம பார்க்கணும். இதுக்கு பேர் தான் ராப்சர். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இவங்க எல்லாம் பார்த்து அதை பார்த்து மிரண்டு பயந்து போறாங்க. அப்புறம்
அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்த நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தின் 1/10 இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7,000 பேர் பூமி அதிர்ச்சியில் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
இது என்ன தெரியுமா? அவங்க போனவுடனே மிகுந்த பயம் எல்லாருக்கும் வந்துருச்சு பாருங்களேன். அவங்க எல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் மேல போறாங்க, வானத்துல போறாங்க. போன உடனே இதை பார்த்தவங்க எல்லாருக்கும் மிகுந்த பயம். பெரிய பூகம்பம் வருது, சில நம்பர் வருது, 7,000 பேர். மற்ற 7,000னா ஒரு பர்ஃபெக்ட் நம்பர், அந்த நம்பர்னு எல்லாம் அர்த்தம். பெரிய கூட்டம் அழிஞ்சாங்கன்னு அர்த்தம். 10,000 நகரங்கள்லாம் விழுந்துச்சுன்னா, 10 நகரங்கள் விழுந்துச்சுன்னா, 10ல் 1 நகரம், 10 பர்ஃபெக்டா எல்லாமே போச்சுன்னு. என்ன தெரியுமா, இந்த 6வது முத்திரையில் நம்ம பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? என்ன ஆச்சு 6வது முத்திரையில? வானம் சுருளை போல உருண்டு போச்சு, சூரியன் இருளாய் போச்சு, ஒரு ஒரு தீபம் இடம் இல்லாம போய், சுனாமி அது இதெல்லாம் அடிச்சு போய், என்ன பாக்குறோம், வானத்துல தேவ ஆட்டுக்குட்டியானவரை பாக்குறோம். பார்த்துட்டவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பூமியில இருக்கிறவங்க எல்லாரும் போய் மலைகள்லயோ குகைகள்லயோ ஒளிஞ்சுக்கிட்டு, தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய நாள் வந்தது யார் நிலைநிற்க முடியும்? அதுதான் இங்க நடக்குது. இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை அங்க நடக்குது. 2வது, இதுக்கு பேர் தான் என்ன, இயேசு கிறிஸ்து 2வது டைம் தான் வரும்போது என்ன நடக்க போதுன்னாரு, அவர் பூமியில இறங்கி வந்து நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாக, பூமி அழிச்சு நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாக தன்னுடைய பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதை பார்க்கிறோம், ராப்சரா பார்க்கிறோம். அதுதான் ராப்சர்னு பேர். ஆனா நம்ம ஊர்ல அதை பத்தி ரொம்ப தப்பா போதிச்சிருக்காங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணணும். மீதி இருக்கிற நேரத்துல நம்ம ஊர்ல எவ்வளவு தப்பா ராப்சரை பத்தி சொல்லித்தராங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். மீதி இருக்கிற நேரத்துல நம்ம வசனத்தை பார்த்துருக்கிறோம். பாப்புலர் டீச்சிங், நம்ம ஊர்ல இருக்கிற டீச்சிங் என்ன தெரியுங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருந்தே வரல. 18, 19 செஞ்சுரியில தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது எப்போ கூட ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த செழிப்பு உபதேசம், செழிப்பு சுவிசேஷம், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இல்லைங்களா, எல்லாம் செழிப்பே நடக்கும், இயேசு கிட்ட வந்து விட்டா எல்லாம் நல்லதே நடக்கும்ன்ற சுவிசேஷம் பரவும் போது அவங்களுடைய டீச்சிங்கே வேதத்தின் டீச்சிங்க கொஞ்சம் மாத்திட்டு வந்துச்சு. வேதத்தின் டீச்சிங் மாத்திட்டு வரும்போது வேதத்துல எங்க பாரு உபத்திரம் வரும்னு போட்டிருக்கு இல்லைங்களா, போட்டிருலையா, உபத்திரம் வரப்போகுது, உபத்திரம் மகா உபத்திரவ நாள் வரப்போகுது அப்படிலாம் போட்டிருக்கும் போது அவங்களுடைய டீச்சிங்க்கு சூட் ஆகுற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, சபைக்கு ஒரு உபத்திரமும் வராது அப்படின்ற ஒரு டீச்சிங் அவங்க கொண்டு வந்து அதர் பழைய ரெவலேஷன்ல சேர்க்க பார்த்ததுனால என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, ராப்சரு எந்த டைம்லாம் வரலாம், இந்த உலகத்துல பெரிய உபத்திரம் தான் வரப்போகுது. ஆனா அந்த உலகத்துல உபத்திரம் வர்றதுக்கு முன்பதாகவே சபை எடுத்துக்கொள்ளப்படும், சபை உபத்திரவத்தை சந்திக்காது அப்படின்ற ஒரு டீச்சிங்க கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா வேதத்துல அப்படி இல்லவே இல்லை, ஒரு வசனமும் அப்படி காட்ட முடியாதுன்னு. அதுக்கு பேர் தான் ப்ரீ ட்ரிப் பண்ணுவாங்க, இல்லைன்னா ப்ரீ ட்ரிபுலேஷன். அதாவது ட்ரிபுலேஷன்னா உபத்திரவம், உபத்திரவத்துக்கு முன்பதாகவே ராப்சர். ராப்சருக்கு தமிழ்ல வார்த்தை இருக்கா? ரகசிய வர்க்கை. ஆமா, அது கரெக்டான பேரு, ரகசிய வர்க்கை. ரகசிய வர்க்கை, அந்த அந்த பேர் கூட தப்பு, ரகசிய வர்க்கை. ரகசியமே ஒன்றும் இல்லை அதுல, நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ப்ரீ ட்ரிப், ப்ரீ ட்ரிப்னா உபத்திரவத்துக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வரப்போகுது. அது எப்படி வரப்போகுது? சபை வந்து ஒரு உபத்திரவத்தையும் பார்க்க போறது இல்லை அப்படின்னா இந்த வசனத்தை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும்? 1264 அவங்க சாட்சி கொடுப்பாங்க. சாட்சி கொடுத்த பிறகு மிருகம் வந்து அவங்கள கொலை செய்யும், அவங்க இது பண்ண போறாங்கன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அதுக்கு விளக்கம், இவங்க ரெண்டு சாட்சிகள் சபையே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சுல்ல சபையில். அதுக்கு முன்னாடி சபையெல்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் இப்படியெல்லாம் சபை செய்ய வேண்டியதில்லை. சபை அறாமா இருந்து திடீர்னு இப்ப எப்போ வரும், நம்ம எல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. காஸ்பலுக்காக எல்லாம் இப்படியே உட்காந்துட்டு இருக்கலாம், திடீர்னு ராப்சர் வந்துடும், நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போயிடலாம். அதான் டீச்சிங், பயங்கரமான டீச்சிங் அது. அது ரொம்ப தப்பான டீச்சிங். ஏன்னா வசதி சபைக்கு ஒரு இதுவும் வராது. இவங்க ரெண்டு சாட்சிகள் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதான் மோசே எலியா, அவங்க திருப்பி உயிரோடு வந்து அவங்க செய்ய போற ஊழியம் இதுன்னு சொல்லி ஒரு தப்பான டீச்சிங் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இதுல பாருங்களேன், இதுல நம்ம தெளிவாக பார்க்கிறோம், சபை உபத்திரவத்தை சந்திக்கும் இல்லைங்களா. சபை உபத்திர, அந்த மிருகம் வந்து சபையே கொல்லும்னு போட்டிருக்கிறது இல்லையா. அதனால ராப்சர் எப்போ நடக்கும்? உபத்திரவத்துக்கு முன்பதாக நடக்குமா, உபத்திரவம் முடிஞ்ச பிறகு நடக்குமா? உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்தவமே இதுல பிரிஞ்சிருக்கு. ஒரு பெரிய கூட்டம் உபத்திரவத்துக்கு முன்பதாக நடக்கும்னு முக்காவாசி கூட்டம் இதுல பிரிஞ்சிருக்காங்க தெரியுங்களா. நம்ம ஊர்ல எல்லாம் உபத்திரவத்துக்கு முன்பதாக நடக்கிற ராப்சரை பத்தி தான் டீச் பண்றது. உபத்திரவத்துக்கு பின்பதாக நடக்கிறது போஸ்ட் ட்ரிப்னுவாங்க, போஸ்ட் ட்ரிபுலேஷன் டீச்சிங். புரியுதுங்களா? இந்த ரெண்டு டீச்சிங் தான் ப்ரீ ட்ரிப். நான் உங்களுக்கு காட்ட போறேன் ராப்சரு உபத்திரவத்துக்கு அப்புறம் தான் நடக்க போகுது. சபை உபத்திரவத்தை சந்திக்க போகுது. இத போய் நம்ம சபை உபத்திரவத்தையே சந்திக்காது, உபத்திரவத்துக்கு முன்பதாக இயேசு வந்து நம்மளெல்லாம் பிடிச்சிட்டு போயிருவாரு அப்படின்னு போய் யோவானுக்கு சொன்னோம்னா அந்த டைம்ல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எங்க இருக்கிறார் யோவானு? என்னங்க அவர் அனுபவிக்காத உபத்திரவமா? அவர் தான் எழுதிட்டு இருக்கார், பத்மு தீவுல கோமணம் கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டு வாரடி வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு உபத்திரவத்தை சுவிசேஷத்துக்காக அவர் எப்படி எழுதுறாரு பாருங்களேன். 1:9 படிங்களா, ரெவலேஷன். அவர் எங்க இருக்கிறதா எழுதுறாரு?
உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாகிற உபத்திரவங்களுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும்
உங்கள் சகோதரனும் எதுல இருக்கிற நானு? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்தின் காலத்துல நான் இருக்கிறேன்றாருங்க யோவான். நம்ம எப்படிங்க சொல்ல முடியும் கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரவம் வராதுன்னு? பாருங்களேன் இவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. உபத்திரவத்துல இருக்கிறேன்றாரு யோவான். அந்த 7 சபைகளை நம்ம பார்த்தோம், அறாம நிம்மதியா இருக்கிறாங்களா? என்ன கொடுமை ஒருத்தர் ஒருத்தருக்கும், என்ன பயங்கரம் இல்லைங்களா, என்ன துன்பம். அரசாங்கமே அவங்களுக்கு விரோதமா இருக்கு, மிருகம் மாதிரி ரோமர் அரசாங்கம் விரோதமா இருக்கு, யூதர்ங்க அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க, அவங்கள உபத்திரவத்தை சந்திச்சுட்டு இருக்குது. பாருங்களேன் இதெல்லாம் ராங் டீச்சிங், நம்ம இது குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்களேன் நான் உங்களுக்கு ரெண்டு பகுதியை காட்ட போறேன். இந்த இந்த இதுவே பார்த்தோம்னா நம்ம இந்த ரெவலேஷன்லயே பாக்குறோம். என்ன ராப்சர் எப்போ? அவங்க மேலே ஏறி வா அப்படின்னு அவங்களுக்கு வந்துச்சு இல்லையா சத்தம், அதான் ராப்சர். அது எப்போ வருது? அந்த 3.5 உபத்திரவத்துக்கு அப்புறம் தான் வருது. வருது பாக்கிறோம் பாருங்களேன், சபை எடுத்துக்கொள்ளுதல் வந்து உபத்திரவத்துக்கு அப்புறம் வருது அப்படின்றத மத்தேயு 24:12 வசனம் படிங்களா. சீசர்களுக்கு சொல்றாரு, இதெல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்குதுப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு வர்றாரு.
அக்கிரமம் மிகுதியானதினால் அநேகருடைய அன்பு தனித்து போகும்,
திடீர்னு எடுத்துக்கொள்ளப்படுறவன் இல்ல, ரகசிய வர்க்கையில போறவன் இல்ல, முடிவு பரியந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். 15 படிங்க. பாலாக்கிற அருவறுப்பை நீங்க காண போறீங்க. அதான் பாலாக்கிற அருவறுப்பு என்ன பாக்குறோம்? அந்த சபை புறஜாதியாரனால மெரிக்கப்படுகிற காலங்கள்லாம் வரப்போகுதுன்றத பாக்கோம். 24 படிங்களா.
ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வந்திக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
பாருங்களேன், பெரிய உபத்திரவ காலம் வரப்போகுது. அந்த டைம்ல தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. கூடுமானா அவங்கள கூட ஏமாத்தலான்ற காலம் வரப்போகுது. அதெல்லாம் நீங்க சந்திக்க போறீங்கன்றாரு ஆண்டவரை தான் சொல்லிட்டு வர்றாரு. கடைசியில பாருங்களேன் எப்போ வரோம் ஆண்டவரே உங்களுடைய வருகை. 29
வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களின் மேல் வருகிறதே. பூமியில் உள்ள சகல போத்திரர்களும் கண்டு புலம்புவார்கள்.
எல்லா கண்களை காணும். பூமியில வருவாரு. வரும்போது என்ன பண்ணுவாரு?
வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள்.
பாருங்களா, அப்பதான் கூட்டி சேர்க்கிறது. எக்கால சத்தம் கேக்குது. கேட்டு அந்த சத்தம் கேட்ட பிறகு 4 திசைகள் அவருடைய தூதர்களை அனுப்பி தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை எடுத்துக்கொள்ளப்படுகிற டைம் அப்பதாங்க. இயேசு 2வது வருக வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? அது ஒரு வருக இருக்குது, அதுக்கு நடுவுல ஒரு ரகசிய வருக இருக்குது. அப்படிலாம் இல்ல பைபிள்ல, இல்ல ரகசிய வருக எல்லாம் இல்ல பைபிள்ல. ரகசிய வருகன்ற பேர் கூட இல்லை. ஒரே 2வது வருக தான், கடைசியில வருகிற வருக. அந்த டைம்ல தான் இவர் தூதர்களை அனுப்புறாரு. அந்த டைம்ல தான் எக்கால சத்தம் கேக்குது. அந்த டைம்ல தான் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை எல்லாரையும் சேர்க்கிற ஒரு காலம் அந்த டைம்ல தான் நடக்குது. அதுக்கு நடுவுல இது எங்க வந்துச்சு? இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ஏற்படுத்தின ஒரு தந்திரம், ராப்சர், ரகசிய வருகை, எடுத்துக்கொள்ளப்படுதல். திடீர்னு சர்ச்சில் எல்லாம் இருப்பாங்களாம். திடீர்னு இருக்கும் போது பெரிய சர்ச்சில் இருப்பாங்க, 10 பேர் அங்க காணாம போயிருவாங்க. பார்த்தா மத்தவங்க எல்லாம் இப்படி பாத்துட்டு இருப்பாங்க. பாஸ்டர் அங்க தான் இருப்பாரு, ஆனா 10 பேர் காணும். என்ன ஆச்சு? 10 பேரு இயேசுடைய வருகை வந்து அவர் திடீர்னு போயிட்டாரு. பிளெயின் வந்துகிட்டே இருக்கும். 250 பேர் பிளெயின்ல இருப்பாங்க. திடீர்னு 100 பேர் காணும். செயற்கையில பாக்குறாங்க, டாய்லெட்ல பாக்குறாங்க, எங்க போனாங்கன்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. இதெல்லாம் கண்ட இந்த மக்கள் மனம் திரும்பி அப்ப வருவாங்க அப்படின்ற ஒரு 2வது சான்ஸும் கொடுக்குறாங்க. அதில் பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த சான்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா அதெல்லாம் ஏமாத்தம், அதெல்லாம் தப்பு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதை நான் புரிஞ்சுக்க பார்க்கணும். ஒரே சான்ஸு தான், ஒரே மரணம், அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு. 2வது சான்ஸ் எல்லாம் இல்லை. அதை வச்சு படம்லாம் கூட நிறையா வந்திருக்கு. நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இயேசு 1வது வருக, அவருடைய 2வது வருக, வேதம் தெளிவாக அது போட்டிருக்கு. அதுக்கு நடுவுல உபத்திரவ காலம். உபத்திரவ காலம் முடிந்த பிறகு தான் வருகிறார். மேகங்களோடு வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். பூமியின் கோத்திரம் எல்லாம் புலம்பும் போட்டிருக்கு. ரெவலேஷன்லயே நம்ம படிச்சிருக்கிறோம். பாருங்களேன், இந்த வசனத்துல தெளிவா போட்டிருக்கிறது. உபத்திரவம் முடிந்த பிறகு தான் அவருடைய வருகை வருது. அப்பதான் அவருடைய ஜனங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை யாரேதான் சபையை சேர்க்கிறார். அதை பார்க்கிறோம். இன்னொரு வசனம் படிக்கலாம். போஸ்ட் ட்ரிபுலேஷன், உபத்திரம் முடிஞ்ச பிறகு தான் வருகை வருதுன்றதுக்கு 2 தெசலோனிக்கர் 2:1 படிக்கலாம். அந்த சபையில பாவம் ஒரு இந்த மாதிரியே கலக்கிட்டாங்க. சில கள்ளபோதகர் போய், ஏ நீங்க இன்னும் இங்க தான் இருக்கிறீங்களா, ராப்சர் வந்துருச்சு, சில பேர் எல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு போய் அவங்கள கலக்கி இருக்காங்க. அதுக்கு பவுல்
என்ன, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் இருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சபையுமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள்.
என்ன போட்டிருக்காரு பாருங்களேன், சும்மா வந்து வந்து உங்களை ஏமாத்து வந்துடப்போது எல்லாத்தையும் வித்துட்டு அந்த காசெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு யாராவது வந்து ஏமாத்துனீங்கன்னா அதெல்லாம் சஞ்சலப்படாதீங்க, கலங்காதீங்க. அதெல்லாம் பார்த்து உண்மையான சாட்சி கொடுக்குற சபை அதெல்லாம் சென்சேஷன் ஏற், அதனால எவ்வளவு பில்லியன் சம்பாரிச்சிட்டாங்க தெரியுங்களா, சென்சேஷன் ஏற்படுத்தணும். அனாவசிய பக்தி வாழ்க்கை வாழு, இயேசுக்கு ரெடியாயிரு, ஒரு சுவிசேஷ சபையாக உன்னை பாதுகாத்து வா. அத பக்திலாம் இல்ல, திடீர்னு அப்போ வரும்போது தான் ஒரு பெரிய பூகம்பம் வந்துருச்சுன்னா ஒரு பெரிய இது வந்துச்சுன்னா பெரிய காணிக்கை எடுத்துருவாங்க, உலகம் முடிய போகுதுன்னு ஒரு சென்சேஷன் ஏற்படுத்தி ஊரை ஏமாத்துற ஒரு போதனை அது. அது கொடுத்து ஜாக்கு நீங்க கலங்காது இருங்க, வரப்போது வந்துருச்சு வந்துருச்சுன்றவங்களுக்கெல்லாம் நீங்க கலங்காது இருங்கன்றார். எப்படி வரும் தெளிவா சொல்றாரு பாருங்களேன்.
கேட்டின்
மகன் வெளிப்பட்டா ஒளி, யார் கேட்டின் மகன், அத்தாங்க அந்தி கிறிஸ்து, அத்தாங்க அந்த மிருகம் பாக்குறோம். அந்த மிருகம் வந்து சபையை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சு கேட்டு விசுவாச துரோகம், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமா துரோகம் வராம அந்த வருகை வராது. அப்புறம்
அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதற்கு ஏதுவோ ஆராதிக்கப்படுவதற்கு ஏதுவோ அவைகள் எல்லாவற்றிலும் மேலாக தன்னை உயர்த்தியவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான்.
இதான் பாலாக்குற அருவறுப்பு. இதெல்லாம் வந்த பிறகுதான் இயேசுடைய வருகை வரும், பாலாக்குற அருவறுப்பு வரும். புறஜாதியார் சபையை மறிச்சு அந்தி கிறிஸ்துன் பயங்கரமான காலம் வந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்துடைய வருகை வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்களேன். அதனால சபையாக இருக்கிறவர்கள் நம்ம உபத்திரவ காலத்தை, நமக்கும் உபத்திரம் இருக்கு, ரோஜா மலர்ல நடந்து நம்ம பரலோகத்துக்கு போயிட முடியாது இல்லைங்களா. அந்த இதெல்லாம் தப்பான டீச்சிங், ப்ரீ ட்ரிபுலேஷன் வந்து அந்த டிஸ்பென்சேஷனல் டீச்சிங்ல வருது, அந்த ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்ல. நீங்கெல்லாம் ஒருவேளை கேட்டிருக்கலாம் இயேசு கிறிஸ்து வருகையை பத்தி தான் நம்ம கேட்டிருக்கிறோம், இது ஒண்டி தான் நம்ம ஊர்ல இருக்கு சொல்ல போனா. அது ரொம்ப தப்பான டீச்சிங், அதை நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். இன்னொன்னு கூட அவங்களுடைய டீச்சிங் என்னன்னா அது ஒரு ரகசியமான வருகை, யாருக்கும் தெரியாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்படியே மூச்சு பேச்சு இல்லாம ஒரு திடீர்னு அருண் திரும்பி பார்த்தா தீபா இல்லாம போறோம் இல்ல அருண் இல்லாம போறதோ அந்த மாதிரி ஒரு ஒரு சும்மா சொல்றேன் நான், நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு ரகசியமா சவுண்ட் கூட இல்லாம தெரியாம போயிடுறது அந்த மாதிரி பைபிள்ல இல்லை, அதை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ரகசிய வருகன்றது இல்ல, ரெவலேஷன்ல 11-12 என்ன பார்த்தோம், அவர்கள் மேலே போகும்போது பூமியில எல்லாரும் பார்த்து பயந்தார்கள்னு போட்டிருக்கு. ரெவலேஷன் 1:7 படிங்களா, அவருடைய வருகையை பத்தி போடும்போது
இது மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும்
மனுஷகுமாரன் சகல மகிமையோடு வருகிறது, இந்த கண்ணே பார்க்க போது உயிர் தெழுந்து உன்னை நிக்க வச்சு காட்டப்போறோம் அப்படிதான் வரப்போறாரு. ஒரு நாள் கண்கள் யாவும் அவரை காணும், பூமியின் கோத்திரம் எல்லாம் புலம்புவார்கள், அப்படித்தான் அவருடைய வருகை இருக்க போது. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம, புரியுதுங்களா. ராப்சர் ரகசிய வருகன்றதெல்லாம் இல்ல, அது வேதம் நமக்கு தெளிவாக போட்டிருக்கிறத பாக்கலாம். அது ஒரு தப்பான பார்வை, ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் நம்ம முடிப்போம் நம்ம. ஆனா சில ஆறுதலான காரியத்தை இதுல பாக்கணும் நம்ம. ஒரு விசுவாசிக்கு எவ்வளவு ஒரு அதிசயமான ஒரு நாள், அந்த நாளை கண்டு 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 நம்ம ஆனந்தப்பட்டு கனவு காணணும். இந்த நாளை நம்ம நினைச்சு பார்த்து இயேசு வரப்போறாரு, எல்லா துன்பங்களுக்கும் ஒரு உண்மையான சாட்சி உள்ள சபைகளுக்கு பெரிய ஆனந்தமான நாள், பெரிய ஆனந்தம். ஒரு எங்கேயோ போறோம், எங்கோ ஒரு இதுக்கு போறோம் அப்படின்னா அதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட மாட்டோம். அதை விட பெரிய ஆனந்தம் யோசிச்சு பாருங்க, ஆதாமுடைய அநேக பிள்ளைகள் பரிபூர்ண சரீரத்தோடு எந்திரிச்சு அவங்க நிக்க போறாங்க ஒரு நாள், என்னமான நாள் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மாதிரி நம்மளும் உயிர்த்தெழப்போர். ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நிச்சயமா இருந்தா, ஏசு கிறிஸ்துக்குள்ள இயேசுவை விசுவாசித்து அவருக்குள்ள மறிக்கிறவங்க நிச்சயமா ஒரு உயிர்த்தெழுந்த மாதிரி எந்திரிக்க போறோம். என்ன ஒரு நம்பிக்கை, அதை யோசிச்சு பாருங்களேன், பெரிய நம்பிக்கைங்க. ஒரு வாட்டி இந்த சாம்சனை பிடிச்சி அந்த காசா ஊர்ல போட்டு மூடிட்டாங்க, அவன் வெளியே போக கூடாதுன்னு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அந்த ஃபவுண்டேஷன்லாம் ஒடிச்சு அந்த கேட்டே தூக்கிட்டு போயிட்டான் மலை மேல. அந்த மாதிரி ஏசு கிறிஸ்துவை மரணம் பிடிச்சி மூடும் போது அந்த ஃபவுண்டேஷனையே உடைச்சி அது பெரிய ஓட்டை பண்ணிட்டு மரணத்துக்கு போயிட்டார். அதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்து மரணத்தை பார்த்து பயப்படுறது, பயம் இல்லை, பயம் இல்லைன்றது மாத்திரம் இல்லைங்க, மரணத்தை பார்த்து கேலி பண்றவன். மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு மரணத்தை பார்த்து கிண்டல் பண்றவன் தான் ஒரு கிறிஸ்தவங்க. என்ன ஒரு ஒரு நம்பிக்கை இயேசு நம்ம கொடுத்துருக்கிறான்றதை நம்ம மறக்க கூடாது. அவருடைய வருகை வரப்போகுது, அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அந்த மாதிரி அவருடைய மகிமையான சரீரத்தோடு நம்ம எல்லாரும் உயிர்த்தெழப்போம். அது எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்களேன். 1 Thessalonians 4:16 பைபிளையே ராப்சரை பற்றி, இயேசு கிறிஸ்து ரெண்டாவது பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கிறது இந்த வசனம் தான். 1 Thessalonians 4:16
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
கர்த்தர் தாமே, அவரே தான், வேற யாரையும் அனுப்ப போறது இல்ல. கர்த்தர் தாமே அப்படி போட்டு பாருங்களேன், கர்த்தர் தாமே பிரதான தூதனோடு. யாரு பிரதான தூதன்? ஒரு தூதனை பார்த்தோம் இல்லையா, ஒரு கால சமுத்திரத்திலயும் ஒரு கால பூமியில வச்சு நின்ன பலமான தூதன் மைக்கேல் தான். பிரதான தூதனோடு ஆரவாரத்தோடு, மா உலகமே பார்க்காத ஆரவாரத்தோடு, எக்கா ஆரவாரத்தோடு முடியல, எக்கால சத்தத்தோடு
வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
அப்புறம்
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
பாருங்களேன், கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள், மறித்தவர்கள் நான் வருது, ஐயோ தமிழ்ல தப்பு பண்ணிட்டாங்களே,
கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது.
இங்கிலீஷ்ல என்ன வருது? கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் வரா, தப்பா பண்ணிட்டாங்க டிரான்ஸ்லேஷன். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள், அதை பத்தி தான் சொன்னோம். நீங்க மரித்தவர்கள் போட்டீங்க, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவங்க. ஏன் தெரியுமா, பைபிள்ல சாவுக்கு, கிறிஸ்தவனுடைய சாவுக்கு பேர் என்ன தெரியுமா, நித்திரை அடையிறது, தூங்குறது. இயேசு சொல்லி இருக்கிறார், லாசரு தூங்கிட்டு இருக்கானோ போய் எழுப்பணும்னு. பைபிள்ல மரணம் தூங்குறது தெரியுமா, அது என்ன மாதிரி தூங்குறதுன்னா, சில பேருக்கு தூக்கம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, தூக்கம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாளி தூங்குறத நீங்க பார்த்துருக்கீங்களா, கிராமத்தாளுங்க பயங்கரமா கஷ்டப்பட்டு பயங்கர இதை எடுத்து தூங்கினாங்கன்னா சிரிச்ச முகத்தோடு அப்படியே கொரட்டை விட்டு சந்தோஷமா தூங்குவாங்க இல்லைங்களா, நம்மதியா தூங்குவாங்க. இந்த மாதிரி தூங்குறதுங்க இன்பமான தூக்கம் தான் கிறிஸ்தவனுக்கு. அது இந்த உடம்புல இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு உழைச்சவன், அது எல்லாத்தையும் கொடுத்தவன், அவன் தூங்கும் போது எப்படி இருக்கும், நிம்மதியா தூங்குறான். அதான் தூக்கங்க, அப்படி உடம்பெல்லாம் ஒருவேளை இதா போயிடலாம், ஆனா உடம்புக்கு பெரிய தூக்கம். ஆனா ஆத்மா எங்க இருக்கு, கிறிஸ்துவோடைய சந்நிதியில அவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு, சரீரம் தூங்கிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய ரெஸ்ட், இன்பமான ரெஸ்ட், சரீர சுகம் பாருங்களேன், நல்ல ரெஸ்ட். ஏன் ரெஸ்ட், ரெஸ்ட் என்னத்துக்கு, அவன் ஒரு நாள் எந்திரிக்கணும், எந்திரிச்சு பேரின்பத்தை அனுபவிக்கணும், பேரின்பத்தை. ஒரு நல்ல நல்ல ஒரு ட்ரிப்புக்கு போறோம்னா நல்லா தூங்கணும், நாளைக்கு கல்யாணம் உனக்கு நல்லா தூங்கணும் இல்லைங்களா, நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தூக்கம் ஆண்டவர் கொடுக்குறாரு, அதாங்க மரணம். சில ஒரு பாஸ்டர் சொல்லி இருக்கிறாரு, பெரிய போதகர், இந்த தூக்கம் என்ன இன்பமான தூக்கம்னா, ஐயோ எப்படா தூக்கம் வரும்னு ஏங்குவான் கிறிஸ்தவன், அப்படின்னா எப்படா மரணம் வரும், சுகம் பா போதும் ஆயிடுச்சு, இந்த உடம்புல கஷ்டப்பட்டது நான் எப்ப தூங்க போறேன். அதாங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணம், அதை பார்த்து கேலி கூட பண்ணலாம். ஒரு நல்ல தூக்கம், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் பாருங்களேன், அந்த வார்த்தை கூட பாருங்களேன், கிறிஸ்துவுக்குள்ள சுவிசேஷத்துக்காக அந்த இன்பமான நாள் வரப்போகிறது. அந்த நாளுக்காக நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஒரு பாஸ்டர் அவங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன், பாஸ்டர்களுக்கு பெரிய உண்மையான போதகர்களுக்கு பெரிய இன்பம். ஏன்னா உண்மையான போதகர்களை இந்த உலகம் மதிக்கிறது இல்லை தெரியுமா, அவங்களுக்கு மதிக்கிறதே கள்ள போதகங்களுக்கு தான் மாலை பேரெல்லாம். உண்மையாக ரட்சிக்கணும்னு என்ன பண்ணாங்க பாருங்களேன், இந்த ரெண்டு சாட்சிகளே அதுதான். நான் அவங்களுக்கு ஆண்டவர் பார்த்தேன், உண்மையும் உத்தமும் இல்லை ஊழியக்காரான்னு சொல்ற அந்த நாள், அந்த வார்த்தைகளை கேட்கறது எவ்வளோ ஏங்கும். எவ்வளோ பெரிய பாஸ்டர்கள் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, உலகம்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே மரியாதை கொடுக்கல, அவமானம்தான் படுத்திருச்சு ரொம்ப. ஒரு ரெண்டு மிஷினரி நான் கதை கேட்டிருக்கேன், வந்து எங்கேயோ ஒரு இங்கிலாண்டில் நினைக்கிறேன் போய் பல பயங்கரமான ஒரு ஆப்பிரிக்கன் ஊர்லெலாம் போய் எய்ட்ஸ் மத்தியில் மலேரியா அவங்களாம் சுவிசேஷம் போதிச்சு எத்தனையோ பேரை சபையை நாட்டி, சில பேர் சபையெல்லாம் நாட்டி அவங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடுச்சு. அதனால அவங்களுக்கே வியாதி வந்துடுச்சு மலேரியா, அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போகிறாங்கன்னு ஆயிடுச்சு. சரி கடைசியில் நம்ம தாய் ஊருக்கு போயிட்டு வருவோமே, ஊருக்கு இங்கிலாண்டுக்கு போவோமே, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு. ஏன்னா இங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பம்லாம் அனுபவிச்சிருக்காங்க, போய் கடைசி அவங்க சாக போகிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான். அங்கே போகிறாங்க, போன உடனே ஒரே பேண்டு வாத்தியம், ஒரே ரெட் கார்பெட் போட்டு ஒரே சந்தோஷம், ஒரே ஆட்டம் பாட்டமாக இருக்கிறது. அவங்க நடந்து அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அதை பார்த்துட்டு, பாடா நம்ம வீட்டில் வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ நல்லா நம்மளை வரவேற்கிறாங்களே, ஹோம் டவுன்னுவாங்க இல்லைங்களா, ஹோம் டவுனில் வரவேற்கலாம், அவங்க அவங்கள தான் வரவேற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ரெட் கார்பெட்டில் நடந்து அப்படியே போகிறாங்க. தடால் தடால்னு ஒரு கூட்டம் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி அந்த பக்கம் தள்ளிட்டு, என்ன பண்ணுவீங்கன்னு தள்ளி விட்டுட்டு, பா உடம்பு சரியில்லை வயசானவங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வாங்கன்னு ஒரு பெரிய அழகான ஒரு ஆக்ட்ரஸ் அந்த ஊருக்கு வந்திருக்கு. அந்த ஆக்ட்ரஸுக்கு தான் அந்த பெரிய பூமாலையும் ஆர்ப்பாட்டமும் பேண்டும். இவங்களுக்கு எப்படி இருக்கும், நாட்டெல்லாம் விட்டு சுவிசேஷத்துக்காக போய் அவங்க வைஃப் அழுவுது, ஆண்டவருக்காக இவ்வளோ செஞ்சுருக்கோம்ல, நம்ம வீட்லேயே இதான் நமக்கு மரியாதை அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் கையை பிடிச்சி சொல்கிறாரு, இது நம்ம வீடு இல்லை, நம்ம வீடு வரப்போகுது, நம்மளுடைய மகிமை வரப்போகுது, பயப்படாத அப்படின்னு சொல்கிறார். சார் நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் நேசிக்கிறேன் அருமையான தேவனே, உமக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எவ்வளோ அருமையான தேவன், எவ்வளோ அருமையான எதிர்காலத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். இந்த உலகத்தின் சிற்றுன்பங்களுக்கு, உலகத்தின் பேர்ப்புகளுக்கு நாங்கள் வாழ்ந்து இழந்து உம்முடைய ராஜ்யத்தின் மகிமையை இழந்து விடாதபடிக்கு, உலகத்துக்கு ஒத்த வேசம் தெரியாமல் கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றி அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தின் மகிமையை நாடுகிறவர்களாக, இயேசு எங்களுக்காக அவளை செஞ்ச அந்த இயேசுக்காக வாழுகிற சாட்சிகளாக வாழ உதவி செய்வாண்டவரே. சீக்கிரமே எங்க எல்லாருக்கும் இங்கே ஏறிவான்ற ஒரு சத்தம் கேட்கும்படி உதவி செய்யும். ஒரு நாள் வரப்போது இந்த உலகத்துல நாங்கள் விட்டு போகும்போது ஒருவேளை கல்லறையில் அடக்கப்பண்ணப்பட்டிருந்தா தேவ தூதர்கள் வந்து எங்களை எழுப்பி மகிமைக்கு புறப்படு என்று கூப்பிடுற ஒரு நாள் வரப்போது, எப்பேற்பட்ட எதிர்காலத்தை எங்களுக்கு பண்ண அந்த கிறிஸ்துவுக்கு நாங்கள் செய்யக்கூடியது இந்த உலகத்தில் கொஞ்ச நாட்கள் மாத்திரம்தான் ஆண்டவரே. அது உண்மையோடு உத்தம இருதயத்தோடு உற்சாக ஆவியோடு செய்ய உதவி செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தேவனே.